அஞ்சலித்து நடக்கி அவற்று இயல்பு ஆட்டி மெய்வகை அஞ்சவத்தேனும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத் தழுத்தி நாயேன் செய்வினை இவை கொண்ட வேலப்பதேசி என்றாள் சென்னி.
ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
சென்ற வகுப்புல 36 தத்துவங்களும் ஒரு பட்டியல் போட்டு காட்டுறோம். உங்களுக்கு அந்த ஒரு சாட் ஒன்று கொடுத்திருப்பார்கள். அந்த மூன்று பிரிவுகள் பார்த்தோம். அது முதல்ல சுத்த தத்துவம் அல்லது சிவ தத்துவம், அப்புறம் அசுத்தமாய தத்துவங்கள், பிரகிருதி மாயா தத்துவங்கள். அது வந்து சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்றும், அப்புறம் இன்னொரு மூணு வகை பார்த்தோம். பிரேர காண்டம், போக்கிய சரித்திர காண்டம், போக்கிய காண்டம் என்பது. இந்த மூன்றுல இந்த ஆன்ம தத்துவமும் வித்யா தத்துவமும் உயிருக்கு உடம்பாக வரும். அந்த சிவதத்துவம் என்று சொன்ன அஞ்சும் உயிருக்கு உடம்பாக வருவது அல்ல. அவை சிவத்துக்கு கருவியாக, ஆன்மாவுடைய அறிவை இயங்க செய்வதற்கு சிவத்துக்குத்தான் கருவியாக வரும். அதனால் அதுக்கு பிரேரக காண்டம் என்பது பெயர். பிரேரகம் என்றால் செலுத்துதல். இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம். தத்துவத்தை செலுத்துக்கு கருவி ஒண்ணு வேண்டும். அது சிவம். இந்த ஐந்து தத்துவங்களின் வாயிலாக ஆன்மாவுடைய அறிவு செயல்களை செயல்படுத்துவதனால அதுக்கு பிரேரக காண்டம் என்பது பெயர். அது சிவத்துக்கு தான் கருவிய, சிவம் செயல்படுவதற்கு இடமாகவும் கருவியாகவும் இருக்கிறது ஒழிய ஆன்மா கருவியாக வருவது இல்லை. ஆன்மாவுடைய அறிவு செயலுக்கு கருவியாக இருவது இந்த வித்யா தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களும். வித்யா தத்துவம் ஆன்மா வினையை செய்வதற்கும் வினையை அனுபவிக்கும் உரிய ஊக்கத்தை, அந்த குணத்தை கொடுப்பது வித்யா தத்துவம். வினையை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் இடமாக இருப்பது இந்த ஆன்ம தத்துவம். நம்ம சாமா வந்து ஒருத்தர் ஒன்னா உங்க வீடு இருந்து என்ன பண்றீங்க விட்டு இருக்கீங்க அப்படின்னா போகியத்துக்கு விட்டு இருக்கான் சொல்றோம், அனுபவத்துக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த ஆன்ம தத்துவம் 24 ஆன்மாவுடைய ஆன்மா வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் அந்த போகத்துக்கு இடமாக இருப்பது. போகம் என்பது என்ன? வினை செய்வதும் சாப்பாடு செய்வதும் சாப்பாடு சாப்பிடுவது, புசிக்கப்படக்கூடிய கருவிகளை செய்வதும் புசிப்பதும் தான் போகம். இப்ப அதுக்குரிய பக்குவத்தை தருவது ஆன்மாவுக்கு, இந்த போகத்தை அனுபவிக்கூடிய பக்குவத்தை தருவது அந்த வித்யா தத்துவம். இந்த தத்துவங்கள் ஜனானந்த செலுத்துவது பிரேரகாண்டமாகிய சிவத்துவம். இது பொதுவா தெரிஞ்சுக்க, இதை வச்சுட்டு இருந்தேன்னா பஞ்சாக்கர பகருடை பாட முடியாது. இப்ப இதெல்லாம் எங்க நமக்கு உண்மை விளக்க நூலில் செய்திருக்கிறது. அப்போ என்னென்ன தத்துவம், தத்துவத்துடைய பெயர், அவருடைய குணம், குறி, இதெல்லாம் நமக்கு அதுல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப உங்களுக்கு ஏன்னா இந்த பஞ்சாக்கர பகருடை என்பது பொது வகுப்புக்கு உரிய ஒரு நூல், கொஞ்சம் கஷ்டம் தான், புத்திய கட்டம். இது வந்து சித்தாந்தத்தை ஓரளவு படிச்சதுக்கு அப்புறம் படிச்சாதான் அது புரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு வந்து முதல்ல நம்ம இந்த யோகம் யோகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த யோகத்தை பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது என்பது ஒரு பொதுவாக தெரிவதற்காக இந்த நூலை நாம முதல்ல தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆனால் இப்ப தத்துவங்கள், உங்களுக்கு தத்துவங்கள் உங்களுக்கு புரிந்துவிட்டது என்று வைத்துக் கொண்டு மேற்கொண்டு பாடம் நாம தொடங்குவோம். இப்போ நம்முடைய நூல்கள் எல்லாத்திலுமே, அதாவது தோத்த நூல்கள், பஞ்சாக்கர பகருடை, இப்ப கந்தர்கள் இன்பா பாடம் இருக்குது, இதுல எல்லாம் நூலை தொடங்குற போது சிவத்தினுடைய சொரூப நிலையை சொல்லி அந்த சொரூப சிவமானது தடத்த சிவமாக வந்து ஆன்மாவுக்கு எப்படி துணை செய்கிறது என்பது அந்த முறையில் அமையும். நீங்க இப்ப பண்டார சாத்திரங்கள்லயே சித்தாந்த பகரடை என்று ஒரு நூல் இருக்குது, உபதேச பகரடை என்று ஒரு நூல் இருக்கு. எல்லாமே முதல்ல சிவத்தனுடைய இப்படி சொரூபனில் இருக்கக்கூடிய சிவம் இப்படி தடத்த நிலைக்கு வந்து ஆன்மாவுக்கு உயிருக்கு அருள் செய்கிறது என்று தொடங்கும். அது மாதிரி இந்த நூல்லையும் முதல்ல சொரூப சிவத்தை சொன்னார். அந்த சொரூப சிவத்தருடைய இயல்பு என்ன என்பது நாம் முன்னால நாம் பார்த்தோம். பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் என்னாளுமே நாடி ஆராய்ந்து துண்ணாத அடைய முடியாத வேத முடிவின் விளங்கும் ஒளி. வேத உபநிடதங்கள்ல விளங்கக்கூடிய ஒளி, அந்த பேரொளி எப்ப ஆன்மபோதம் நீங்குகிறதோ அப்பொழுது பிரகாசிக்கூடிய ஒளி, உயிரின் போத முடிவில் பொருந்தும் ஒளி. இது வந்து சிவத்தினுடைய சொரூப நிலையை ஒரு வகையில சொல்லிருக்கிறார். நீங்க கந்தர் கலிவன்பா படிக்கும் போது அதில் இன்னொரு விதமாக சொரூப நிலையுடைய இலக்கணத்தை சொல்வார்கள். சொரூப நிலை என்றால் உண்மை நிலை என்பது அர்த்தம். அது என்ன உண்மை நிலை அப்படின்னு சொன்னா, எளிமையான ஒரு உதாரணம். இப்ப என்னன்னா, நான் இருக்கேன் கல்லூரியில ஆசிரியர், பிள்ளைகளுக்கு தந்தை, பேரனுக்கு தாத்தா, இந்த மாதிரி ஒருத்தரோட ஒட்டி பார்த்தா எனக்கு வெவ்வேறு இயல்பு இருக்கேன். இதெல்லாம் இல்லாம முத்துக்குமார் சாமியின் பெயருடைய ஒரு ஆன்மாக தனித்த ஒரு இயல்பு ஒன்று. இன்னொன்றோடு சார்புத்து சொல்லக்கூடிய இலக்கணம் தடத்த இலக்கணம், தனித்து அதனுடைய உண்மை சொல்றது உண்மை இலக்கணம், சொரூப இலக்கணம். இப்ப சிவம் என்பது உலகத்தோடு சார்ந்து வருகின்ற பொழுது அதுக்கு தலைத்த இலக்கணம், அதனுடைய தண்ணியில் எந்த தொழிலும் செய்யாம தண்ணியில் இருக்கின்ற பொழுது அது சொரூப லட்சணம், சொரூப சிவம் என்று சொல்லுவோம், பரசிவம் என்று சொல்லுவோம். இப்படி இந்த உயிரின் வேதமுடில் பொருந்தும் ஒளி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆன்மாக்காக வேண்டி சுத்த மாயில மாயிலிருந்து நாதம் முதல் பிருத்திவி ஈராக கூடிய தத்துவங்களை படைக்கிறது, படைத்து தருகிறது. அது எப்படி படைக்கிறது, உண்மை விளக்கத்தில் நாம பாத்துக்கலாம். நாதம் முதலாக மாயிலிருந்து, மாயை ஒன்னு சொல்ற கருத்து உண்டு, இரண்டு என்று சொல்ற கருத்து உண்டு. மாய என்பது ஒன்று, அதனுடைய ஒரு பகுதி அசுத்த மாயாக ஆகும், அது வந்து இந்த தத்துவங்களாக பரிணமிக்கும் என்பது. சுத்தமாய வந்து விரியம், விரிவது, விரிதுன்னா இப்படி கொட விரிவது மாதிரி அது விரியம். இது அசுத்தமாய்ந்த கலை முதல் ஆகிய தத்துவங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று என்று, எப்படி பால்ல இருந்து தயிர், தயிலிருந்து வெண்ணெய் என்பது போல ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணமிக்கும். அப்ப முதல்ல தோன்றுவது பின்னால தோன்றுவது இருக்கும். இந்த சிவதத்துவமாகிய சுத்தமாய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லாம ஒரே நேரத்தில் தான் விரிவடையும். அது எப்படி விருத்தி என்பதும் பரிணாம பரிமாணம் என்பதும் என்ன பயன்கிறது என்பது நமக்கு உண்மை விளக்க நூல் படிக்கின்ற போது பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி அந்த சொரூப சிவம் ஆன்மாவுக்காக வேண்டி மாயையிலிருந்து நாதம் முதலாக பிருத்திவி தத்துவங்களை படைத்து கொடுத்தோம். அதான் நாதம் முதலாக நின்று முழுத்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும், விரித்து இப்படி விரிவடைய செய்தும் செய்தோம். இனி இப்படி செய்தோம், அதுக்கு அந்த சொரூப சிவத்துக்கு நிலையான ஊரோ நிலையான பேரோ கிடையாது. திறமாக ஊர் பேர் உருவம் ஒன்றும் இளன் ஸ்திரம் என்ற சொல்லிருக்கு இல்லையா, நிலை தரமான புத்தி கிடையாது, காலத்துக்காக புத்தி மாறுதுன்னு சொல்றோம். ஸ்திரம் என்றால் நிலை, நிலையான. அப்போ இந்த சொரூப சிவத்துக்கு அது இதுக்கு என்னதான் பேரும் கிடையாது. அந்த சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மங்களம், செம்பொருள், மங்களம் என்பதான் பொருளுடைய. நாம என்ன பண்றோம், பேரு சிதம்பரம்னு சொன்னா அம்பலவாணன் நடராஜ பெருமான் சொல்றோம், சீகாடினா பிரம்மபுரீஸ்வரன் சொல்றோம், ஈரோட்டுல தொண்டீஸ்வரர் என்று சொல்றோம். இது நாம சூட்டிய பெயருடைய அது சொரூப சிவத்துக்கு அந்த பெயர் எதுவுமே கிடையாது. ஸ்திரமாக எல்லா ஊரும் அவருடைய ஊர் தான், ஏன்னா சர்வ வியாபகமாக எல்லா இடத்துலயும் வியாபகமாக இருப்பவர். ஆனா அவருக்கு ஊரோ தனியா ஒரு பேரோ ஏதோ உருவமோ அவனுக்கு இல்லை. அப்ப உருவம் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப ரிஷபாருடனாக மூன்று கண்ணோட நீலகண்டத்தோட இப்படி எல்லாம் இருக்க சொல்றாங்களா அப்படின்னா அதெல்லாம் தடத்த வடிவம், ஒரு பயன் கருதி ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய வடிவம். அப்ப இந்த ஒன்று ஊர் பேர் உருவம் ஒன்றும் இல்லாத அந்த சிவம் என்ன பண்ணுது அப்படின்னா என்பொருட்டு வந்தது. யார் சொல்றாங்க? இந்த நூலாசிரியராகிய வேலப்பதேசிகர், அவருடைய குருவாகிய வேலப்பதேசிகர் ஆகிய சிவம் வந்த நிலையே இங்க சொல்றான். சிவம் இப்படி ஆன்மபோத ஒளிவிலே தோன்றக்கூடிய ஒளி, அது திறமாக ஊரு பேரு ஒன்று இல்லாதது. எப்படி அது ஆன்மாக்காக வேண்டி நான் மாயையில நாதம் முதலாக பிருத்திவீராக இந்த தத்துவங்கள் எல்லாம் படைத்து கொடுத்தோம், அதுக்குன்னு ஒரு ஊரோ பேர் இதெல்லாம் இப்ப நமக்கு வந்து பாடம் சொல்றேன்னு சொன்னா எனக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, இங்க வர்றேன். பரமசிவத்துக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாது. அப்படி சொரூபான சிவம் இந்த மாயையிலிருந்து நாத முதலாக பிருத்திவிராகி 36 தத்துவங்களை படுத்துக் கொடுக்கூடிய தடத்த லட்சத்துல வந்தும் அதுக்கு ஊரு பேர் ஒன்னும் திறமாக கிடையாது. அப்படிப்பட்ட சிவம் இப்ப என்ன பண்ணுது என்றால் என் பொருட்டு அது வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஊரு இல்லாத சிவம் ஒரு ஊர்ல வந்து தங்கி இருக்குது. எந்த ஊரு அப்படின்னா திருப்பெருந்துறை. அதுக்கு பேரு பேர் இல்லாத சிவம் வேலப்பதை என்ற பெயரோட வந்திருக்கிறது. ஊர் இல்லாத சிவம் திருப்பெருந்துறை என்ற ஊர்ல வந்து எனக்காக தங்கி இருக்கிறது. பேர் இல்லாத சிவம் வேலப்பரிசு என்ற பெயரோட இங்க வந்து இருக்குது. எதுக்கு? எனக்கு குருவாக வந்து அருளும் பொருட்டு. இனி அந்த வந்து அந்த சிவம் வந்து வேலப்பை தேசிகராக வந்து எழுந்தருளக்கூடிய அந்த திருப்பெருந்துரை இல்லைங்களா, அந்த திருப்பெருந்துரை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனை, ஒரு இலக்கிய சாத்திரம் என்றாலும் கூட சாத்திரத்துல ஒரு இலக்கிய சுவையம் தரக்கூடிய ஒரு ஒரு வர்ணனை இங்க சொல்றார். திருப்பெருந்துரையில திருப்பெருந்துரை தெரிஞ்சிருக்கோம், மணிவாச பெருமானுக்கு பரமேஸ்வரன் குருவாக வந்து அருள் குறிந்த மரத்தடியில அருள் புரிந்த இடம். இப்ப அந்த நிகழ்ச்சி இங்க நினைவு கொள்ள போறார், இங்க சொல்ல போறார். அந்த திருப்பெருந்துரையில இப்ப ஆவுடையார் கோயில்னு பேர் வழங்கப்படுகிறது. அங்க ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுக்கு பேரு வெள்ளாறுன்னு பேரு, வெள்ளாறு. அதுக்கு வடமொழியில சுவேத வனம். திருவெண்காடு கோயில் இருக்கலாம், திருவெண்காடு. அந்த திருவெண்காட்டுக்கு பேரு சுவேத வனம். நமக்கு வைகுண்டாருக்கு முதல் பேரு சுவேதவன பெருமாள் தான், ஏன்னா திருவெண்காட்டீசன் அருளால பிறந்தாலும் அவருக்கு பேரு சுவேதவன பெருமாள். சுவேதம் என்றால் வெண்மை. இப்ப அந்த ஆறு வெள்ளாறுன்னு அதுக்கு தமிழ்ல சொல்றோம், அதுக்கு பேரு சுவேத ஆறு, சுவேத நதி என்பது. அது மலையிலிருந்து வர்ற போது பல பொருள்களை அடித்துக்கொண்டு, மலையிலிருந்து வரக்கூடிய பல பொருள்களை அந்த வெள்ளம் அடித்துக்கொண்டு வருகிறது. திறமாக ஊர் பேர் உருவம் இவை ஒன்றும் ஈழன் அவனுக்குன்னு ஊரோ பேரோ உருவமோ நிலையாக ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சிவம் என்ன பண்ணுகிறது என்றாலும் இப்படி ஊரு பேர் ஒன்றும் நிலையா இல்லாத போனா கூட என்பொருட்டு வந்தது. எங்க வந்தது அப்படின்னா இந்த வெள்ளாறு சுவேதவனம் பாகின்ற இதுல வந்தது. இப்ப அந்த சுவேதவனம் அந்த சுவேத நதி இருக்குத, அதை பத்தி ஒரு வர்ணனை சொல்றார். என்றாலும் காரார் மலையின் கழை முத்தம் ஏறாரும் நாகமணி அகிலின் நன்குரடு சந்தம் மஞ்சை தோகை முதல் கொண்டு சுவேத நதி வேகமா வந்து வணங்கும் மதுள் சூழ் பெருந்துறையே. ஊர் இல்லாதவ பெருந்துறையே இடமாக கொண்டு வந்தான். அப்ப அது எந்த பெருந்துறை அப்படின்னா இந்த சுவேத நதி பாய்கின்ற பெருந்துறை. இந்த சுவேத நதி மலையில உற்பத்தி ஆகுது, கீழே சமவெளிக்கு நதி பெருகி வருது. அப்ப மலையில என்னென்ன பொருள் உற்பத்தி ஆகின்றதோ அந்த பொருள் எல்லாம் இந்த வெள்ளமானது அடித்துக்கொண்டு வருகிறது. என்னென்ன வருதுன்னு சொல்றார். காரார் மலை, காரார் மலையின் காரார் மலை, கார் என்றால் கார் மேகம், நீலகிரி நீலான கரிய மேகம் இருக்கு இல்லையா, அது முகத்துல தங்கி இருக்குது. அதனால கார் மேகம் நிறைந்து இருக்கின்ற மலை, காரார் மலையில் மலையிலிருந்து இன் என்பது ஐந்தாம் வேற்றுமுருவு, அங்கு இருந்து மலையிலிருந்து என்னென்ன கொண்டு வருது, கழை, கழைனா மூங்கில், அப்புறம் அங்க முத்துக்கள் இருக்கின்றன. ஒரு இன்னும் முத்து மலை மேல எங்க இருக்குது, முத்து கடல் எல்லாம் இருக்கும் அப்படின்னா முத்து விளையக்கூடிய இடங்கள் பல இருக்குன்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லுது. ஒன்னுன்னா மூங்கில் இருக்குங்களே, மூங்கில் முத்துச்சுன்னா மூங்கிலுக்குள்ளார அது அந்த விதைகள் எல்லாம் முத்து போல இருக்குமா, யானையுடைய மத்தகத்துல முத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் நான் கவிஞருடைய மரபொழி, உண்மையில உண்மையில வந்து முத்து கடல்ல தான் இருக்கும். அந்த மூங்கிலுடைய விதைகள் எல்லாம் அது முத்து போல இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த வெள்ளமானது அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. காரார் மலையின் கழை மூங்கிலு முத்தம், இந்த ரெண்டையும் சேர்த்து கழை முத்தம் சொல்லலாம். கழையில் விளைகின்ற முத்தம் முத்துக்கள். அப்ப மூங்கில் மூங்கிலே அடிச்சு வருது, அந்த மூங்கில் முற்றினால் அது பிளந்து வெடித்து அதுல வரக்கூடிய முத்துக்களையும் அடித்துக்கிட்டு வருது. காரார் மலையின் கழை முத்தம், அப்புறம் ஏறாறும் ஏறுனு அழகு, அழகு மிகுந்த நாகமணி. இது ஒண்ணு, பாம்பு வயசாகி போச்சுன்னா அது பாம்பு கிட்ட இருக்கிற நஞ்சமே மணியாக மாறும். அதுக்கு நாகமணி நாகமாணிக்கம் பேர் கூட வச்சுக்கிறாங்க இல்லையா. அது நஞ்சானது விஷமானது மாணிக்கமாக மாறும் என்று நம்பிக்கை. இப்ப மலையில் இருக்கிற பாம்புடைய நாகமணி அடிச்சவர் தான் நாகமணி. அப்புறம் அகிலின் நன்குரடு, அகில் என்பது இப்ப நம்ம சாம்பிராணி தூபம் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தூபம் போடுறதுக்குரிய ஒரு மரம் அது. நன்குரடு, குரடுன்னா துண்டுன்னு அர்த்தம். மழை அடிச்சு வர்றதோட மட்டுமே இல்லாம துண்டு துண்டா இருக்கக்கூடியதும் அடிச்சு வருது. நல்ல குரடு, குரடுன்னா துண்டுகள், அகிலின் நன்குரடு, அகில் கட்டைகள், அகில் கட்டைகள் அடிச்சுட்டு வருது. சந்தம், சந்தங்கிறது சந்தனம். மஞ்சை தோகை மயில் தோகை முதற்கொண்டு சுவேத நதி வருது. எப்படி வருது, வேகமா அடிச்சு மிக வேகமாக வருது. இப்ப இதுல இருக்கக்கூடிய பொருள்களில இதெல்லாம் பூஜைக்குரிய பொருள்கள். இந்த மணி முத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணான்னா அது கடஸ்தாபனம்னு சொல்லலாம். பூஜைக்கு பண்றதுக்கு முன்னால வேள்வியிலையோ அல்லது வேள்வி இல்லாமலேயோ கடத்துல தண்ணீர் பூரித்து தண்ணீர் நிறைய வச்சு அதுல வந்து வாசன திரவியங்கள் போடுவாங்க. அப்புறம் நவரத்தனங்கள் போடுவது மரபு. நவரத்தன போனா நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகை எல்லாம் போட்டு கலசத்துல போட்டு அபிஷேகம் பண்றது போடுறது. அந்த மாதிரி இது நாகமணி முத்து, நாகமணி என்பது அபிடேக திருமஞ்சன கலசத்துல போடுவதற்கு உரியது. அப்புறம் அகில் தூபம் போடுறது, சந்தனம் அபிஷேகம் பண்ணுவது, தோகை என்பது சாமிக்கு உபச்சாரம் செய்வது, சாமரம் வீசுவது. இப்ப இது தோகைன்னு சொன்னாலும் மற்ற உபச்சார பொருள் நம்ம சேர்த்துக்கணும். இப்படி எப்படி வருது, வேகமாக வருகிறது. நாம் சாமிக்கு பூஜை பண்றதுக்கு நேரமாகி போகும், இந்த ஆறும் அங்க வழிபாடு இந்த பொருள்களை கொண்டு வருது. வந்து அங்க வந்த உடனே என்ன பண்ணுது, வரும்போது வேகமா வருது. அந்த திருப்பந்தருக்கு வந்த உடனே வந்து வணங்கும். அப்ப வணங்கும் போது அங்க ஸ்லோ ஆகிடுது. காவிரி ஆறு அங்க குடகளை உற்பத்தி ஆகி வரும்போது பெருவெள்ளமாக அந்த ஓசூர் பக்கத்துல என்ன சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி அங்கெல்லாம் வரும்போது வெகு வேகமாக வரும், சுழிகளோட வரும். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திருச்சிராப்பள்ளிக்குள்ள வந்துனா தண்ணி அகலமா இருக்கும், அவ்வளவு வேகமாக தெரியாது. சோழ நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிற பக்கம் எல்லாம் அது வழிபடுவது போல செல்லுகிறது. அது போல வேகமா வந்து வணங்கும், வணங்குகின்ற மதில் சூழ் பெருந்துறை. மதில்னா காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய பெருந்துறை. இந்த பெருந்துறை என்பது அந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய கோயில் காரணம். பெருந்துறை பெருந்து என்பது அதுக்கு ஏன் அந்த பெருந்துறை வந்தது, பேர் வந்தது, துறையின எது அப்படின்னா ஆறு பெரிய ஆறு ஓடுது. ஓடுற ஆறுல மக்கள் இறங்கி குளிப்பதற்கு குடிப்பதற்கு எங்க தண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இடம் ஒரு துறை. நமக்கு ஞான சம்பந்தருடைய திருவிதாறு சொல்வது வேதனை தடை தோங்க மிகு செய்வ துறை விளங்க. வேதம் ஆறு போல அதில் நிறைய துறைகள் இருக்கின்றன. சில துறைகள் இறக்கவே கூடாது, வலிச்சிட்டு போயிடும், தண்ணி இழுத்துட்டு போயிடும். அது மாதிரி சில துறைகள் சிங்கம் புலி கரடி போல விலங்குகள் வந்து நீர் வருவதுதான் பயன்படும். சில துறைகள் தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படும், சில துறைகள் குளிக்க பயன்படும். இது மாதிரி அந்த ஒரே ஆறு என்றாலும் கூட அந்த துறைகள் வந்து பயன்படும். அப்ப அதுபோல வேதம் என்பது வேதம் நெறியில பல துறைகள் இருக்கின்ற, சைவம் என்ற ஒன்று மட்டுமே குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் அச்சமில்லாம இறங்கி அதை பயன்கொள்ளக்கூடிய துறை என்ற முறையில வேதனை தடை தோங்க மிகு செய்வ துறை விளங்க. மக்கள் பெரும்பாலும் நன்மையோடு பயன்கொள்ளக்கூடிய துறை எது என்றால் சைவம் என்ற துறை என்று சொன்னார். அதனால இதுக்கு பெருந்துறை ஏன் பேர் வந்தது என்று சொன்னால், இது பிறவி கடல், நம்முடைய கடலுக்குள்ளேயே இது பிறவி கடல். இந்த கடல்ல ஆன்மாக்களை நாம எல்லாம் எங்க இருக்குன்னா அமிழ்ந்து கிடைக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு புனை ஒண்ணு கிடைக்குது, அதை புடிச்சிட்டு இது சைவ நெறி என்ற ஒரு புனை. புனைன்னு என்ன, சொல்ல தனி முதக்கிறதுக்கு இல்லையா, அது மிதமை கிடைச்சிருக்கு. அதை கிடைச்சி நாம இப்ப கரையேற போறோம். அந்த ஆன்மா கரையேறக்கூடிய துறையாக இருப்பதனால பெருந்துறை. அது பிறவி கடலில் மூழ்கின்ற ஆன்மாக்கள் அது இறைவனாகிய இதனுடைய திருவடியாகிய மிதவியை பிடித்து கரையேற பிறவிக்கடல் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. இறைவனடியாகிய மிதவியை பற்றி கரை சேரக்கூடிய துறையாக இருப்பதனால அந்த கோயிலுக்கு பேரு பெருந்துறை. ரொம்ப அழகான ஒரு இது வந்து திருவாதூர புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப பெருந்துறையை அந்த பெருந்துறையில முன்ன ஒரு முறை சிவம் குருவாக வந்து இருந்தது. எப்போ மாணிக்க வாசக பெருமானுக்காக வேண்டி குருந்த மரத்தடியில சிவம் குருவாக வந்தது. அப்ப முன்ன எப்படி வந்ததோ அந்த முறைப்படி அப்படின்னு அழகா சொன்னார். சிவம் முன்ன அந்த குருந்த மரத்தடியில எப்ப வந்து தன்னுடைய அன்பனுக்காக பக்தனுக்காக காத்து கொண்டிருந்ததோ அது போல. இப்ப ரெண்டு நிலை ஒண்ணுங்க. ஒண்ணு என்னன்னா பக்தனே குருவை தேடிட்டு போறது ஒண்ணு. அவன் வந்து அந்த ஆர்வத்தினால அவன் இந்த பெரிய பெருங்கன்னு ஆர்வத்தில் போறது ஒண்ணு. அப்புறம் இது பக்தனுடைய கடமை, ஆண்டவனுக்கு அந்த மாதிரி கடமை குருவுக்கு ஒண்ணு உண்டு. நல்ல சிஷ்யம் கிடைச்சா நான் நுட்டக்கூடாது, அவனுக்கு வந்து தீட்சை பண்ணி அவனுக்கு ஞானம் கொடுக்கணும். அந்த மாதிரி அங்க குரு காத்துக்கிட்டு இருக்கிறார். யார் வேலை பத்தி சென்ற குரு காத்துக்கொண்டு நல்ல மாணாக்கன் கிடைக்க போறான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக அங்க காத்துட்டு இருக்கார். எப்ப இது போல முன்ன எப்படி சிவம் மணிவாச பெருமானுக்கு திருவாதூருக்காக குருந்த மடையில காத்து கொண்டிருந்ததோ அந்த முறையில தொடர சொல்ல பாருங்க.
அந்த நாள் வந்திருந்த ஆட்சியால், அந்த நாள், அந்த நாள்னா எந்த நாள், மாணிக்க வாசகருக்கு காத்துட்டு இருந்த அந்த ஆட்சியால். ஆட்சி என்பது இங்க உரிமை முறை என்பது பொருள். அங்க மாணிக்க வாசகருக்காக வேண்டி வாதவு, அப்ப மாணிக்க வாசகர் ஆகல, அப்ப இருக்காரு வாதவரடிகளாதான், வாதவரடாதான் இங்க இருக்காரு. அப்ப குறிந்த மரத்தடியில மாணாக்கர்கள்லாம் புடைசோட சிவம் அங்க குருவாக வீற்றிருந்தது. அதே போல இப்ப வேலப்ப தேசிகரும் அங்க திருப்பெருந்துறையில இந்த வேலப்பதேசிகருக்காக வேண்டி, பேர் வேலப்பதேசிகருக்காக வேண்டி மாணவர்கள் எல்லாம் புடைசோட அங்க மானம் வரும் வருவான்னு காத்திருக்காரு. ஆண்டவனுக்கு காத்துட்டு இருக்கிறது போக இப்போ ஆண்டவன் மாணாக்கனுக்காக, சீடனுக்காக காத்து கொண்டு இருக்காரு. ஏன்னா நல்ல மாணாக்கன் கிடைச்சா விட்டுறக்கூடாது, அவனை பற்றி கொள்ள வேண்டும்காக காத்து கொண்டு இருக்கிறார்.